SBS தமிழ்.
செய்தி தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கேரளா தமிழ்நாடுன்னு சொல்லுங்களாம். ஆனால் இப்போ வந்து நேரலை அப்படின்னு வந்த பிறகு செய்தி கூட ஒரு பொழுதுபோக்காக பார்க்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. உங்களுக்கு எப்படிப்படுது?
நல்ல விஷயம் தானே.
அப்படியா,
தொலைக்காட்சி தொடர்களை வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க செய்தியே பார்க்க மாட்டாங்க. முன்னாடி ரொம்ப குறைவானவர்கள் செய்தி பார்ப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு பொழுதுபோக்குன்ற அம்சத்திலேயாவது செய்தி தொலைக்காட்சிகளின் பக்கம் மக்கள் வர்றாங்க. ஒரு நெடும் தொடர்களை மட்டுமே பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு இருக்கிறவங்க இதுக்கு நோக்கி வர்றாங்கன்னா நீங்க மகிழ்ச்சி தானே அடையணும். நான் ஒரு வாதத்துக்காக கேட்கிறேன். நிறைய பேர் இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள் சின்னத்திரை தொடர்களை பார்க்கிறவங்க அதுல இருந்து மாறுபட்டு செய்தி தொலைக்காட்சிகளை பார்க்கிறாங்க, விவாதங்களை பார்க்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான அம்சங்கள்ன்றது கடந்த 2-3 ஆண்டுகளாக அல்லது 4-5 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்னு, பொழுதுபோக்காக பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி நம்ம பார்க்க முடியாது. இப்ப நம்ம வந்து ஒரு நாளிதழ் வாங்குறீங்க, சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் பொழுதுபோக்கு இல்லையா? சென்னை டைம்ஸ் ஒன்னு கொடுக்குறாங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியால, அது பொழுதுபோக்கு இல்லையா? இந்துல வந்து சப்ளிமெண்ட் இல்லையா? அல்லது தினகரன், தினத்தந்தி, எந்த பத்திரிகையிலுமே வெள்ளி மலர், வெள்ளித்திரைன்னு சொல்லி ஏதேனும் ஒரு சப்ளிமெண்ட் கூட இருக்குல்ல? தொலைக்காட்சியில வந்து கோரான எந்த விஷயம், சீரியஸான எந்த விஷயத்த விடுபட்டாங்க, விட்டுறாங்க. என்ன முக்கியமான செய்தி நடந்தாலும் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் ஒண்ணு வந்து அதை நம்ம ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆகிறோம். அரசியல் பொழுதுபோக்கா மாறிட்டதுனால ஜெயலலிதா, கருணாநிதி இல்ல, அவர் மரணத்திற்கு பிறகு தமிழ்நாட்டுல வந்து ஒரு அரசியல் சூழல் வந்து ஒரு நிலையற்ற தன்மை தொடக்கத்துல நிலவுச்சு. எம்எல்ஏக்கள் போய் அடைத்து வைக்கப்பட்டாங்க, ரிசார்ட் பாலிடிக்ஸ் வந்தது, கூவத்தூர்ல அடைத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்க இது பண்ணாங்க, அவங்கள தவிர்க்கிற முயற்சி நடந்துச்சு. இப்படி அடுத்தடுத்து நிறைய பிரேக்கிங் நியூஸ், நிறைய அரசியல் திருப்பங்கள் அப்படின்ற ஒன்று அரங்கேறிட்டு இருந்ததுனால அந்த வெளியில ரியல் லைஃப்ல வந்து நடந்த அரங்கேறிய செய்திகள் வந்து ஒரு கேளிக்கைகள் மாதிரி இருந்ததுனால அது தொலைக்காட்சிகளும் அது அப்படி வெளிப்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி தொலைக்காட்சிகள் எப்படி கேளிக்காக முடியும்? தொலைக்காட்சி செய்தி கேளிக்கை, செய்தி வந்து சீரியஸான செய்தி தான். அது சினிமா செய்தி இருக்கும், கிரைம் இருக்கும், அதனாலேயே அது கேளிக்கை ஆகிடாது.
இப்ப செய்திகள் வந்து முன்னால எல்லாம் வந்து பத்திரிகையில வரும் அல்லது வானொலியில வரும், தொலைக்காட்சியில வரும். இப்ப வந்து அப்படி இல்லாம யூடியூபு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அப்படின்னு செய்திகளை வெளியிடுற தளங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அந்த கணக்குல ஃபேக் நியூஸும் வந்து அதிகமாக வருது. இந்த போட்டியில அல்லது இந்த மாதிரியான ஒரு பின்னணியில செய்தி தர தொலைக்காட்சிக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், அல்லது அதுக்கு சேலஞ்ச் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு படுது?
நீ கேக்குறது 2-3 விஷயங்கள், ஒன்னோட ஒண்ணு தொடர்புடைய விஷயங்கள். நியூ மீடியா அப்படின்றது வருது, அதாவது இணையதளம் சார்ந்த வெப்சைட்ஸ், நியூஸ் போர்ட்டல்ஸ், நியூஸ் ஆப்ஸ் அப்படின்றது வருது. மக்கள் எப்போதும் தொலைக்காட்சி பெட்டி முன்னாடியே உட்காரதில்லை. அவங்க வந்து இனிமே செய்தியை அவங்களுடைய கைபேசி வழியாகத்தான் அறிந்து கொள்ள போகிறாங்க அப்படின்றதான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதை நோக்கி எல்லா மீடியாவும், எல்லா தொலைக்காட்சிகளும் ஆப் வச்சிருக்காங்க, எல்லா நியூஸ் பேப்பரும் ஆப் வச்சிருக்காங்க. பட் ஒரிஜினல் கண்டென்ட்ன்றது நியூஸ் பேப்பர்லயும் டிவிலையும் தான் வருதே தவிர நியூ மீடியால ஓன் கண்டென்ட் அண்ட் ஒரிஜினல் கண்டென்ட் ரொம்ப குறைவாகத்தான் இன்னைக்கு வரலையும் இருந்துச்சு. இன்னைக்கு வரலையும் அது வந்து ஒரு லாபகரமான தொழிலாகவும் அது முழுமையாக மாறல. இது ஒரு பக்கம். இது வந்து விஞ்ஞான வளர்ச்சியில தவிர்க்க முடியாது. இந்த நியூ மீடியா வர்றது வரும், அதுல எது நிலை பெறும் அப்படின்றத காலம்தான் தீர்மானிக்கும். பீப்புள் ஆர் ஆன் த மூவ். அவர்களுக்கு எங்க இருந்தாலும் அவங்களுக்கு செய்தி வேணும், எந்த நொடியில வேணாலும் செய்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் பண்றாங்க. ஆனால் காட்சி வடிவத்துல பார்க்கிறது அப்படின்ற ஒண்ணு போயிடும் நான் நினைக்கல. தொலைக்காட்சி வந்த உடனே பேப்பர்லாம் போயிடும், இனிமே செய்தித்தாள்களுக்கு எதிர்காலமே இல்லைனாங்க. செய்தித்தாள்களுக்கு எதிர்காலம்லாம் இல்லாம போல, செய்தித்தாள்கள் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவு தொலைக்காட்சிகள் வந்த பிறகும் அன்றாடம் ஒரு நாள் ஒரு பொழுதுல ஒரு காலையில் ஒரு செய்தித்தாள்ல ஏதேனும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு ஒரு சீரியஸான செய்தி வந்துட்டு தான் இருக்கு. அதற்கான ரெலவன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. இன்னமும் சீரியஸ் செய்தியை படிச்சுக்கிறதுக்கு நியூஸ் சேனல், நியூஸ் பேப்பருக்கு போறவங்க இருக்காங்க. நடப்புகள், பிரேக்கிங் நியூஸ், இப்ப நடக்கிறத நேரலையாக பார்ப்பது, விவாதங்களை பார்ப்பது அப்படின்ற ஒன்றுக்கு இன்னைக்கு தொலைக்காட்சி தீனில் போட்டுக்கிட்டு இருக்கு. வெளியில இருக்கக்கூடியவங்க, அலுவலகத்திலேயோ, வேற வேலையிலயோ, டிராவல்லையோ, மற்றவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ரேடியோவும் நியூ மீடியாவும் செய்தி தீனியை வழங்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே இந்த சமூகத்துல ஸ்பேஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்தியா மாதிரி ஒரு வளரும் தேசத்தில் தொலைக்காட்சிக்கான காலம் முடிஞ்சிருச்சு நான் நினைக்கல. தனக்கேற்ப, இந்த காலத்தின் மாற்றத்திற்கேற்ப தொலைக்காட்சிகளும் தங்களை தகவல் அமைச்சுக்குவாங்க. நியூஸ் சேனலுக்கான ஃபியூச்சர்ன்றது இன்னமும் பிரைட்டாவே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆல் ஆஃப் சடன் இதெல்லாம் ஒரே நாள்ல வேனிஷ் ஆயிடும் அப்படின்னு நான் நினைக்கல. இன்னொன்று நீங்க கேட்கறது பொய் செய்தி, போலி செய்தின்றது. இது வந்து ஒரு பக்கம் டெக்னாலஜி வளருது, ஆனால் டெக்னாலஜி இஸ் பீயிங் அப்யூஸ்ட். இது வந்து யாரும் அறியாமையில பண்ணல. அது ஏதேனும் ஒரு பொய் செய்தி பரவல் ஆகுது அப்படின்னா அறியாமையில தெரியாம அந்த செய்தியை ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்கன்றது இல்ல. பொய் செய்திகள் உருவாக்கப்படுகின்றன. கட்சிகள் அல்லது வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அவங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக பொய் செய்திய போலி செய்திய உருவாக்குறாங்க, அதை பரவலாக்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு குழுவாக அவங்க நம்புற கொள்கையை பரப்புறோம் அப்படின்ற பேர்ல, அல்லது அவங்க அரசியல் கருத்தியல் எதிர்ப்பாளர்களை எதிர்கொள்றோம் அப்படின்ற பேர்ல ஏதேனும் ஒரு வடிவத்துல அது போயிட்டு இருக்கு. இது வந்து பொய்ச்செய்திகள் ஒரு வேண்டுமென்றே நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டு நோக்கத்தோடு திரிக்கப்பட்டு உள்நோக்கத்தோடு பரப்பப்படுகின்றன. எனவே தேர்தல் நேரத்துல இது கூடுதலாகவே இருக்கும். இது வந்து ஒரு சைக்கிள் தான். இதெல்லாம் பொய் செய்தின்னு புரிஞ்சுக்கிற பக்குவம் மக்களுக்கு கூடிய விரைவில் வந்துடும். இது வந்து ரொம்ப காலத்துக்கு இது மாதிரி ஓட்டிட்டு இருக்க முடியாது. ஒரு காலத்துல இந்த துண்டறிக்கையை ஒரு நான் மாணவனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். இந்த பிட் நோட்டீஸை நீங்க வந்து 1000 பிரதி எடுத்து அச்சடிக்கு கொடுக்கலன்னா உங்க குடும்பத்துக்கு தீங்கு வந்துடும் அப்படின்னு ஏதோ ஒரு ஆன்மீக இது வந்து கொடுப்பாங்க. அதை வந்து உண்மை நம்பி அச்சடிச்சவங்களும் இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல கழிச்சு இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு ட்ரெண்ட் அப்படியே காணாமலே போயிடுச்சு. அது நீங்களும் உங்களுக்கும் அந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கான்னு எனக்கு தெரியல. பொய் செய்திக்கும் வந்து ரொம்ப நாள் ஓடாது. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட பண்றாங்க. என்னன்னா இப்ப மக்கள் வந்து அது உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம தடுமாறுறாங்க. பொய் செய்தியை ஃபேக் நியூஸ கூட ஆமா உண்மைதான் போல் இருக்கு அப்படின்னு நம்பி ஷேர் பண்றாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மீடியாவுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் இருக்கு. பொய் செய்தியா பரப்பாதீங்க, இது பொய் செய்தி அப்படின்னு சொல்லி எது பொய் எது உண்மை வேண்டும்னு எது போட்டோஷாப் பண்றாங்க. அது வந்து அந்த மித்த பர்ஸ்ட் பண்ற ஒரு சேலஞ்சு கூட நமக்கு இருக்குன்னு தான் நினைக்கிறேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதெல்லாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் இந்தியாவின் தலைசிறந்த ஊடக விருது என்று பார்க்கப்படுகின்ற ராம்நாத் ஒயாங்கா இதழியல் சிறப்பு விருதை பெற்ற நியூஸ் 18 தமிழ்நாடு என்ற தொலைக்காட்சியின் முதன்மை ஆசிரியர் மு குணசேகரன் அவர்கள்.
இந்த வெஸ்டர்ன் மீடியாவோட ஒப்பிட்டா, இப்போ வெஸ்டர்ன் மீடியான்னு சொல்லும்போது இப்போ ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டா, இப்போ ஒரு சேனலுக்கு ஹெட் வந்து நிச்சயமாக வந்து ஒரு நிர்வாகம் தோட சம்மந்தப்பட்டவராக இருப்பார். ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ சேனல்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிர்வாக அதிகாரியெல்லாம் வந்து அந்த சேனலில் வந்து பிரபலமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த போக்கு வந்து நல்ல போக்கு அப்படிங்கிற மாதிரி படுதா என்ன மாதிரி?
நல்லது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. ரெண்டு ஒருத்தர் தான் அப்படி இருக்கிறாங்க. பாலிமர் சேனல் இருக்கு, அதனுடைய அதிபர் வந்து கல்யாண சுந்தரம், அவர் வந்து முதலாளி. அவர் தான் ஆசிரியராகவும் கூட அதை வழிநடத்துற செய்தி சார்ந்த ஒரு புலமை அவருக்கு இருக்கு. அவர் ஆனால் அவர் ஆங்கரோ அவர் அப்பியர் ஆகிறதோ இல்லை. சன் டிவி இருக்குன்னா திரு ராஜா இருக்கிறாரு. ராஜா வந்து ஆசிரியர், அவர் வந்து ஆங்கர் கிடையாது. நீங்க சொல்ற இந்த தன்மை அப்படின்றது ரெண்டு தொலைக்காட்சியில நியூஸ் 18லயும் புதிய தலைமுறையிலையும் தான் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தந்தி கூட இப்போ அந்த தன்மை மாறிட்டது. இப்போ வந்து ஆசிரியர் அந்த நிர்வாக கட்டமைப்புகளை மாற்றி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நியூஸ் 7ல கோசல்ராம் ஆசிரியராக சேர்ந்திருக்கிறார். அவர் நெறியாளர்லாம் இல்லை. நெல்சன் வந்து இணை ஆசிரியராக இருக்கிறார். நியூஸ் 18 புதிய தலைமுறை இந்த ரெண்டுலையும் தான் ஆசிரியர்களாக நெறியாளர்களாக இருக்கக்கூடியவங்களே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. இது சரி அது தப்புன்னு சொல்றது இல்லை. இப்ப நான் இருக்கேன்னா நான் நெறியாளராக இருந்து இருக்கிறேன்னா நான் ஏன் நெறியாளராக மட்டுமே இருக்கணும்? எனக்கு வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல செய்தி சார்ந்த அறிவும் செய்தி சார்ந்த அனுபவமும் இருக்கிறப்ப ஏன் ஒரு நெறியாளரே ஆசிரியராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நிர்வாகம் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வருது. ஸோ ப்ராடக்டை பார்த்து எது சரி தப்புன்னு சொல்லலாமே தவிர இந்த நெறியாளர்கள் ஆசிரியர்களாக இருப்பது சரியா தவறான்னு கணிக்கிறது தப்புன்னு நினைக்கிறேன்.
தொலைக்காட்சிகளை எடுத்துக்கிட்டா பெண்கள் வந்து நிறைய தொலைக்காட்சிகள்ல நல்ல தமிழ்ல வந்து உச்சரிக்கிறதே இல்லை. ஆனால் வந்து நியூஸ் 18 பொறுத்தளவில் நல்ல தமிழில் தான் எல்லோரும் உச்சரிக்கிறாங்க. ஆனால் மற்ற சேனல்கள் மாதிரி இல்லாமல் செய்தியை வந்து வாசிக்கிறவங்க தமிழ் பண்பாடோன்னு சொல்கிற அந்த சாரி அது மாதிரிலாம் உடுத்தாமல் ஒரு மாடர்ன் அதாவது ஒரு நவீன உடை உடுத்துறது வந்து இந்த நீங்களே கொண்டு வந்த அந்த ஒரு முயற்சியா அல்லது வந்து அப்படி அது எதேச்சியாக நடந்தது அப்படின்னு எடுத்துக்கிறதா?
தமிழ் பண்பாடுன்னு சொல்கிற ஆண்கள்லாம் யாரும் வேஷ்டி அணிஞ்சு செய்தி வாசிக்கிறது இல்லை. அவங்க வந்து மேல் சட்டையை போட்டு செய்தி வாசிக்கிறாங்க. மக்கள் தொலைக்காட்சி வந்து வேட்டி அணிது அதுக்கு மேல துண்டு அணிஞ்சாங்க. கீழே என்ன அணிஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்களா பேண்ட் போட்டிருந்தாங்களா வேட்டி கட்டிருந்தாங்களா நமக்கு தெரியாது. பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியாக இருக்கணும், கண்களை கவரணும். அது மாதிரி ஒரு காட்சி ஊடகம். எல்லோரும் புடவை மட்டுமே அணிந்து எந்த சேனலும் வாசிக்கிறதா எனக்கு தெரியல. தினத்தந்தியில கூட புடவையோட வாசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, புடவை இன்றி வெஸ்டர்ன் ட்ரெஸ் அல்லது மாடர்ன் ட்ரெஸ் சொல்றதை போட்டு வாசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது ஒரு நெட்வொர்க்ல இந்த உடை அப்படின்றது ஒரு நவீன பாணியில் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பண்ணதுதான். புதிய தலைமுறை தொடக்கத்துல என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரலையும் புடவை அணிந்து செய்தி வாசிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வந்து செய்தி வாசிப்பவருடைய சராசரி வயதுன்றது என்னவாக இருந்ததுன்னு நீங்க நினைச்சீங்க. போட்டி வரும்போது இளைஞர்கள் அந்த இதுக்கு வரணும், காட்சியில் புதுமை இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துலதான் அந்த உடை தேர்வுன்றது நடக்குது. அவ்வப்போது புடவையில செய்தி வாசிக்கிறவங்களும் உண்டு. புடவையிலும் வெட்டியிலும் சட்ட வேட்டி சட்டை அணிந்து துண்டணிஞ்சு வாசிச்சாதான் தமிழ் பண்பாடு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை அணிஞ்சுக்கிட்டு செய்தியை வந்து பண்பாட்டுக்கு விரோதமான செய்தியை வாசிச்சா அதுல என்ன இருக்கு?
ஊடகத்தை எடுத்துக்கங்க, திரைப்படத்தை கூட எடுத்துக்கும். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் தமிழகத்தை பொறுத்த அளவுல ஒரு குறிப்பிட்ட சாதியினரோட ஆதிக்கம் வந்து வெளிப்படையாகவே இருந்தது. இப்போ வந்து அந்த மாதிரியான வெளித்தோற்றத்திலாவது அப்படியான ஒரு ஆதிக்கம் இருக்கிற மாதிரி படலை. இப்போ நீங்கள் வந்து ஊடகத்துறையில் இப்போ 25 ஆண்டுகளாக இருக்கும்போது அப்படியான ஒரு ஷிஃப்ட், அப்படியான ஒரு மாற்றம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா?
மிக முக்கியமான ஒரு கேள்வி நீங்கள் கேட்கறது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பரவலாக கல்வி பெற்று ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆட்கள் எழுதுறதுல வேட்கை இருக்கிறவங்க, மிகச்சிறந்த ரிப்போர்டர்ஸ், சிறந்த ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி பரவலா இன்னைக்கு எல்லா சமூகங்கள்ல இருந்து வர்றாங்க. அது எல்லோருக்குமான வாய்ப்புகளாகவும் இன்னைக்கு இருக்கு. தொலைக்காட்சி ஊடகம் வந்த பிறகு அதனுடைய டைனமிக்ஸ் மாறி இருக்குன்னு சொல்லுவேன். அப்போ வந்து வாய்ப்புகள் மிக குறைவு. இப்ப வந்து 100 பேர் இந்த மாதிரி வேலைக்கு வரணும்னு வந்தா ஒரு 4 பேர் கூட அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 4 பத்திரிகைகள் தான் தமிழ் பத்திரிகைகள், அதிலும் வந்து வேகன்சின்றது இருக்காது, புதிய ஆள் எடுப்புன்றது ஆண்டுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். இன்னைக்கு வந்து வாய்ப்புகள் பல்கி பெருகி இருக்கு. ஊடகங்கள் நிறைய வந்திருக்கு, தொலைக்காட்சிகள், நியூ மீடியா, யூடியூப் சேனல்ஸ் இப்படி நிறைய வந்திருக்கு. இப்ப யாருக்கெல்லாம் திறமையும் யாருக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான பார்வையும் இருக்கோ அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வசப்படும் அப்படின்ற டெமோக்ரட்டைசேஷன் ஒரு பரவலான தன்மை, செய்தி வேலை வாய்ப்பு பரவலான ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு. அது ஒரு ஆரோக்கியமான சைனா, ஒரு பாசிட்டிவான சைனாவே நான் பார்க்கிறேன்.
இப்போ ஊடகத்துறையை பொறுத்தளவில், ஜேர்னலிசம் அந்த ஃபீல்டை பொறுத்தளவில், குணசேகரன் அவர்களின் பங்களிப்பு அல்லது குணசேகரன் அவர்களின் தனித்துவம், யுனிக்னஸ் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லலாம்.
சமூகத்துக்கு தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு அடித்தட்டு மக்களை மனதில் வச்சுக்கிட்டு, சாமானியர்களை மனதில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய மேம்பாட்டுக்கு, ஒரு சமூகத்தோட இன்னும் ஒரு படி உயர்வுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்றதான் நான் விரும்புகிற ஒரு பங்களிப்பு. இதுவரையிலும் நான் என்ன பங்களிப்பு தந்திருக்கிறேன், எனக்குன்னு எதுவும் தனித்தன்மைன்னு ஒன்று இருக்கா அப்படின்றத பார்க்கிற நேயர்களும் பார்வையாளர்களும் உங்களை மாதிரி இருக்கிறவங்க தான் சொல்லணும். நான் மற்றவர்களிருந்து தனித்தன்மையானு நானே பறைசாற்றுக்கிறதுல எந்த பொருளும் இல்லை. நான் பெரிதா பங்களிச்சிட்டேன்ற ஒரு உணர்வு எனக்கு என்றைக்கும் வந்ததில்லை. நான் இன்னைக்கு தான் ஃபீல்டுக்கு வந்ததான் நான் ஒவ்வொரு நாள் நினைச்சிட்டேன்.
மிக்க நன்றி குணசேகரன் அவர்களே. இந்தியாவின் தலை சிறந்த ஊடக விருதான ராம்நாத் கோயங்கா இதழியல் சிறப்பு விருதை பெற்ற உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள், நன்றி. News 18 மட்டும் இல்லை, இன்னும் பல உயரங்களை நீங்கள் தொடுவீர்கள், பல சிகரங்களை தொடுவீர்கள் அப்படிங்கிற வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி ரேமன், ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு. ஆஸ்திரேலிய இந்த வானொலியினுடைய நிர்வாகத்தினர் உங்களுக்கும் உங்களுடைய நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய உணர்வுகளை மிக விரிவாக பகிர்ந்து கொள்றதுக்கான ஒரு களமாக இது அமைஞ்சது. உங்களுடைய அறிவார்ந்த கேள்விகளுக்கும் என்னுடைய நன்றி, மிக்க நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.